ஓம் சாந்தி. 27/4/2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மலர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். மலர்களாகிய குழந்தைகள் வாயிலிருந்து ரத்தினங்களை வெளிப்படுத்துவார்கள். கேள்வி: மலர்களாக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு இறைவனுடைய எந்த அறிவுரையின் மூலம் அவர்கள் எப்பொழுதும் மனம் வீசக்கூடியவர்களாக இருப்பார்கள்? பதில்: ஓ எனது மலர் போன்ற குழந்தைகளே, நீங்கள் உங்களுக்குள் பாருங்கள். எனக்குள் எந்த அசுரத்தனமான தீய குணம் என்றும் உள்ளும் இல்லை அல்லவா? ஒருவேளை உள்ளே ஏதாவது முள் இருந்தது என்றால் பிறருடைய அவகுணங்களின் மூலம் வெறுப்பு ஏற்படுவது போல தனது அவகுணத்தின் மீதும் வெறுப்பு ஏற்படத்தான் வேண்டும். அப்பொழுது முள் வெளியேறிவிடும். தன்னை தான் கண்காணித்தபடி இருங்கள். மனம் சொல் செயலால் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அளவு எந்த பாவ கர்மமும் ஆவது இல்லைதானே. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். இந்த சமயம் ராவண ராஜ்யமாக இருப்பதால் மனிதர்கள் அனைவரும் தேக உணர்வில் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் காட்டு முள் எனப்படுகிறார்கள். இதை யார் புரிய வைப்பது? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. அவர் இப்பொழுது முட்களை மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார். அவ்வப்பொழுது மாயை மலராக ஆகிக் கொண்டிருக்கும் போதே முள்ளாக ஆக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. இது முள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது. இதில் பலவிதமான மிருகங்கள் போன்ற மனிதர்கள் வசிக்கிறார்கள். மனிதர்கள்தான், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் மிருகங்களைப் போல சண்டையிட்டுக் கொண்டபடி இருக்கிறார்கள். வீட்டிற்கு வீடு சண்டை அதிகமாக உள்ளது. விஷக்கடலில்தான் அனைவரும் இருக்கிறார்கள். இந்த முழு உலகமும் மிகப்பெரிய விஷக்கடலாக உள்ளது. அதில் மனிதர்கள் அடி வாங்கியபடி உள்ளனர். இதுதான் தூய்மையற்ற கீழான உலகம் எனப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் முள்ளிலிருந்து மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தந்தை தோட்டக்காரர் எனவும் அழைக்கப்படுகிறார். தந்தை வந்து புரிய வைக்கிறார். கீதையில் உள்ளது ஞானத்தின் விஷயங்கள். மற்றபடி மனிதர்களின் நடத்தை எப்படி உள்ளது? பாகவதத்தில் இது குறித்த வர்ணனை உள்ளது. என்னென்ன விஷயங்கள் எழுதிவிட்டனர்? சத்தியுகத்தில் இப்படி சொல்ல மாட்டார்கள். சத்தியுகம் மலர்களின் தோட்டம். இப்பொழுது நீங்கள் மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். மலர்களாக ஆகி பிறகு முட்களாக ஆகி விடுகின்றனர். இன்று மிகவும் நன்றாக நடக்கிறார். பிறகு மாயையின் புயல் வந்து விடுகிறது. அமர்ந்தபடியே மாயை மோசமான நிலைக்கு தள்ளிவிடுகிறது. நான் உங்களை உலகின் எஜமானனாக ஆக்குகிறேன் என தந்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் உலகின் எஜமானனாக இருந்தீர்கள் என பாரதவாசிகளுக்கு கூறுகிறார். நேற்றைய விஷயமாகும். லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் இருந்தன. அது அல்லாவின் தோட்டம் என்றே சொல்கின்றனர். வனம் இங்கே இருக்கிறது, பிறகு தோட்டமும் இங்கே இருக்கும் அல்லவா? பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அதில் மலர்கள் நிறைந்திருந்தன. தந்தைதான் மலர் தோட்டத்தை உருவாக்குகிறார். மலராக ஆகியபடியே பிறகு தவறான தொடர்பில் வந்து கெட்டு போகின்றனர். போதும் பாபா, நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம். மாயையின் கவர்ச்சியை பார்க்கிறார்கள் அல்லவா? இங்கேயோ முற்றிலும் அமைதி நிறைந்துள்ளது. இந்த முழு உலகமும் காடாக உள்ளது. காட்டில் கண்டிப்பாக தீ பற்ற போகிறது. ஆக காட்டில் வசிப்பவர்களும் அழிந்து போவார்கள் அல்லவா? 5000 வருடங்களுக்கு முன்பு பற்றியதை போன்று அதே தீ பற்றும். அதன் பெயரை மகாபாரத சண்டை என வைத்துள்ளனர். அணுகுண்டுகளின் போர் முதலில் யாதவர்களுடையதாக தான் இருக்கும். அந்த பாடலும் உள்ளது. அறிவியலின் மூலம் ஆயுதங்களை உருவாக்கி உள்ளனர். சாஸ்திரங்களில் பல கதைகள் உள்ளன. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அப்படி யாரும் வயிற்றில் இருந்த ஆயுதங்களை வெளிப்படுத்த முடியாது. அறிவியலின் மூலம் எவ்வளவு அணுகுண்டுகள் முதலானவற்றை உருவாக்குகிறார்கள். 2 குண்டுகள் போட்டாலும் எவ்வளவு நகரங்கள் அழிந்து விட்டன, எவ்வளவு மனிதர்கள் இறந்தனர், லட்சக்கணக்கானவர்கள் இறந்திருப்பார்கள். இப்பொழுது இவ்வளவு பெரிய காட்டில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். இதில் தீப்பற்ற போகிறது. சிவபாபா புரிய வைக்கிறார். என்றாலும் தந்தை இரக்க மனம் உள்ளவர். தந்தையே அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். எங்கே போகப் போகிறார்கள்? தீ பிடிப்பதை பார்த்தார்கள் என்றால் பிறகு பிறகு தந்தையிடம்தான் சரணடைவார்கள். தந்தை அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாவார். பிறப்பு இறப்பு இல்லாதவர், அவரை பிறகு எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தவர்கள், உங்கள் புத்தியில் முழுமையான ஞானம் உள்ளது. நண்பர்கள் உறவினர்களுடன் உறவை பராமரிக்க வேண்டும். அவர்களுக்குள் அசுர குணங்கள் உள்ளன, உங்களுக்குள் தெய்வீக குணங்கள் உள்ளன. உங்களுடைய வேலை மற்றவர்களுக்கும் இதையே கற்பிக்க வேண்டும். மந்திரத்தை கொடுத்துக் கொண்டே இருங்கள். கண்காட்சிகளின் மூலம் நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள்? பாரதவாசிகளின் 84 பிறவிகள் முழுமை அடைந்துள்ளன. இப்பொழுது மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குவதற்காக தந்தை வந்துள்ளார். அதாவது நரகவாசி மனிதர்களை சொர்க்கவாசிகளாக ஆக்குகிறார். தேவதைகள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். இப்பொழுது தனக்கு அசுர குணங்களின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. தனக்குள் பார்க்க வேண்டும், நாம் தெய்வீக குணங்கள் நிறைந்தவராக ஆகியிருக்கிறோமா? நமக்குள் எந்த தீய குணங்களும் இல்லை தானே? மனம் சொல் செயலால் அசுரத்தனமான வேலை ஆகிவிடும்படி நான் எந்த கர்மமும் செய்யவில்லை தானே? நாம் முட்களை மலர்களாக ஆக்கக்கூடிய சேவை செய்கிறோமா இல்லையா? பாபா, மலர் தோட்டக்காரர் பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் தோட்டத்தின் வேலைக்காரர்கள். வேலைக்காரர்களும் விதவிதமானவர்களாக இருக்கிறார்கள். சிலரோ ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். யாரையும் தனக்கு சமமாக ஆக்க முடிவது இல்லை. கண்காட்சியில் தோட்டக்காரர் போக மாட்டார், தோட்டத்தின் வேலைக்காரர்கள் செல்வார்கள். இந்த தோட்ட வேலைக்காரரும் சிவபாபாவுடன் இருக்கிறார். ஆகையால் இவரும் செல்ல இயலாது. தோட்டத்தை பராமரிக்க கூடியவர்களாகிய நீங்கள் சேவை செய்வதற்காக செல்கிறீர்கள். நல்ல நல்ல பராமரிப்பாளர்களை தான் அழைக்கின்றனர். எதுவும் தெரியாதவர்களை அழைக்காதீர்கள் என பாபாவும் கூறுகிறார். பாபா பெயரை குறிப்பிடுவது இல்லை. மூன்றாம் தர வேலைக்காரர்களும் உள்ளனர் அல்லவா? யார் நல்ல நல்ல மலர்களை உருவாக்குகின்றனரோ அவர்களை தோட்டக்காரர் விரும்புவார். அவர்களை கண்டு தோட்டக்காரர் மகிழ்ச்சி அடைவார். வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களை தான் வெளிப்படுத்தியபடி இருப்பார்கள். யாரேனும் ரத்தினங்களுக்கு பதிலாக கற்களை வெளிப்படுத்தினார்கள் என்றால் பாபா என்ன சொல்வார்? சிவனுக்கு இருக்க மலர்களையும் கூட சூடுகிறார்கள் அல்லவா? ஆக சிலர் இப்படியும் கூட அமைந்து விடுகிறார்கள் அல்லவா? நடத்தை எப்படி இருக்கிறது பாருங்கள். முட்கள் போன்றவர்கள் கூட வருகிறார்கள், பிறகு காட்டிற்கு சென்று விடுகிறார்கள். சதோ பிரதானம் அடைவதற்கு பதிலாக இன்னும் கூட தமோ பிரதானமாக ஆகியபடி செல்கின்றனர். பிறகு அவர்களுடைய நிலை என்னவாக ஆவது? தந்தை கூறுகிறார், ஒன்று நான் சுயநலமற்று இருக்கிறேன், மற்றொன்று பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக உள்ளேன். என்னை நிந்தனை செய்யக்கூடிய பாரதவாசிகளுக்கு நான் உபகாரம் செய்கிறேன். நான் இந்த சமயத்தில் தான் வந்து சொர்க்கத்தை வாக்குகிறேன். சொர்க்கத்திற்கு வாருங்கள் என அழைத்தால் நாங்கள் இங்கே ஸ்வர்க்கத்தில் தானே இருக்கிறோம் என்கிறார்கள். சொர்க்கம் சத்தியுகத்தில் இருக்கிறது. கலியுகத்தில் எங்கிருந்து சொர்க்கம் வந்தது? கலியுகம் நரகம் என்று அழைக்கப்படுகிறது. பழைய தமோ பிரதானமான உலகமாக இருக்கிறது. சொர்க்கம் எங்கே இருக்கும் என மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. சொர்க்கம் ஆகாயத்தில் இருப்பதாக புரிந்து கொள்கிறார்கள். தில்வாடா ஆலயத்தில் கூட சொர்க்கத்தை மேலே காட்டியுள்ளனர், கீழே தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே மனிதர்களும் இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என சொல்லிவிடுகின்றனர். சொர்க்கம் எங்கிருக்கிறது? சொர்க்கவாசி ஆனார் என அனைவரை குறித்தும் சொல்லிவிடுகிறார்கள். இது விஷக்கடலாக தான் உள்ளது. பார் கடல் என விஷ்ணுபுரிக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் பிறகு பூஜைக்காக ஒரு பெரிய குளத்தை உருவாக்கி விட்டார்கள். அதில் விஷ்ணுவை அமர்த்தியுள்ளனர். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அங்கே பாலாறு ஓடும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மலர்களாக ஆகியபடி இருங்கள். இவர் முள்ளாக இருக்கிறார் என்று யாராவது சொல்லும் அளவிற்கு எந்த விதமான நடத்தையும் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் மலராக ஆவதற்கான முயற்சி முயற்சியை செய்து கொண்டே இருங்கள். மாயை முள்ளாக ஆகிவிடுகிறது. ஆகையால் தன்னை மிகவும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லற காரியங்களில் இருந்தபடி தாமரை மலர் போல தூய்மையாக ஆக வேண்டும் என தந்தை சொல்கிறார். தோட்டக்காரரான பாபா முள்ளிலிருந்து மலராக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். நாம் மலராகி இருக்கிறோமா என பார்க்க வேண்டும். மலர்களை தான் சேவைக்காக அங்குமிங்கும் அழைத்தபடி இருக்கிறார்கள். பாபா ரோஜா மலரை அனுப்புங்கள். என்னென்ன மாதிரியான மலர் உள்ளது என கவனிக்கப்படுகிறதல்லவா? நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வருகிறேன் என தந்தை கூறுகிறார். இந்த கதை சத்திய நாராயணருடையது ஆகும். சத்தியமான பிரஜைகளினுடையது அல்ல. ராஜா ராணியாக ஆவார்கள் என்றால் பிரஜைகளும் ஆவார்கள் என்பது புரிந்த விஷயமாகும். ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் எப்படி வரிசைப்படி ஆகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தம்மிடம் 2 ரூபாயோ 5 ரூபாயோ கூட சேமிப்பு இல்லாத ஏழைகள் என்னதான் கொடுப்பார்கள்? 1000 ரூபாய் கொடுப்பவர்களுக்கு கிடைக்கும் அளவு அவர்களுக்கும் கிடைக்கிறது. பாரதம் அனைத்தையும் விட ஏழையாக உள்ளது. பாரதவாசிகளாகிய நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம் என யாருக்கும் நினைவு இல்லை. தவளைகள் கொர் கொர் என சப்தமிடுவது போல தேவதைகளின் புகழை பாடுகிறார்கள். ஆனால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. வானம்பாடி பறவை எவ்வளவு இனிமையாக குரல் கொடுக்கிறது. அர்த்தம் எதுவும் இருப்பது இல்லை. இன்றைய நாட்களில் அநேகர் கீதையை கூறுகிறார்கள். மாதர்கள் கூட வெளிப்பட்டுள்ளனர். கீதையின் மூலம் எந்த தர்மம் உருவானது இதை பற்றி சிறிதும் தெரியாது. யாரேனும் ஏதாவது சிறிது மந்திரங்களை தந்தால் போதும் இவர் பகவான் என புரிந்து கொள்வார்கள். பதீத பாவனா என பாடுகிறார்கள் என்றால் தூய்மையற்றவராக உள்ளனர் அல்லவா? தந்தை கூறுகிறார், விகாரத்தில் செல்வது என்பது முதல் நம்பர் தூய்மையற்ற தன்மையாகும். இந்த முழு உலகமும் தூய்மையற்றதாக உள்ளது. ஓ பதீத பாவனா, வாருங்கள் என அனைவரும் கூக்குரலிடுகிறார். இப்பொழுது அவர் வர வேண்டுமா அல்லது கங்கா ஸ்நானம் செய்வதன் மூலம் தூய்மை அடைய வேண்டுமா? மனிதரிலிருந்து தேவதையாக ஆவதற்கு தந்தை எவ்வளவு உழைக்க வேண்டியுள்ளது? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆகிவிடுவீர்கள் என தந்தை கூறுகிறார். வாயிலிருந்து ஒரு பொழுதும் கற்களை வெளிப்படுத்தாதீர்கள், மலராக ஆகுங்கள். இதுவும் கூட படிப்பல்லவா? போக போக கிரகச்சாரம் பிடித்து கொண்டது என்றால் தோல்வியடைந்து விடுகிறார்கள். நம்பகமானவர்களிலிருந்து நம்பகம் இல்லாதவராகி விடுகிறார்கள். பிறகு நாம் பாபாவிடம் செல்லலாம் என சொல்கின்றனர். இந்திர சபையில் அழுக்கானவர் வர இயலாது. இது இந்திர சபை அல்லவா? அழைத்து வரக்கூடிய பிராமணியின் மீது மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. விகாரத்தில் சென்று விட்டார்கள் என்றால் பிராமணியின் மீது சுமை ஏறிவிடும். ஆகையால் கவனத்துடன் பிறரை அழைத்து வர வேண்டும். போக போக நீங்கள் பார்க்க போகிறீர்கள், சாது சந்நியாசிகள் முதலான அனைவரும் வந்து வரிசையில் நின்று விடுவார்கள். பீஷ்ம பிதாமகர் முதலானவர்களின் பெயர்கள் உள்ளன அல்லவா? குழந்தைகளுக்கு விசாலமான புத்தி இருக்க வேண்டும். பாரதம் மலர் தோட்டமாக இருந்தது என நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். தேவி தேவதைகள் வசித்துக் கொண்டிருந்தனர். இப்பொழுதோ முட்களாக ஆகிவிட்டனர். உங்களுக்குள் 5 விகாரங்கள் உள்ளன அல்லவா? ராவண ராஜ்யம் என்றாலே காடு. தந்தை வந்து முட்களை மலர்களாக ஆக்குகிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் ரோஜா மலராக ஆகாவிட்டால் பிறவி பிறவிகளுக்கும் இறுக்கம் மலராகவே ஆகிவிடுவோம். அனைவரும் தமக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். சிவ பாபாவிற்கு உதவி செய்ய போவது இல்லை, தனக்குத்தான் உதவி செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தோட்டத்திற்கு யார் சென்றாலும் மனம் வீசும் மலர்களை தான் பார்ப்பார்கள், இறுக்கம் மலர்களை பார்க்க மாட்டார்கள். மலர் கண்க கண்காட்சி நடக்கிறது அல்லவா? இதுவும் கூட மலர் கண்காட்சி. மிக பெரிய பரிசு கிடைக்கிறது. மிகவும் முதல் தரமான மலராக ஆக வேண்டும். மிகவும் இனிமையான செயல்பாடுகள் இருக்க வேண்டும். கோபம் மிக்கவர்களிடம் மிகவும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மை அடைந்து தூய்மையான உலகமாகிய ஸ்வர்க்கத்தின் எஜமானனாக ஆக விரும்புகிறோம். பல யுக்திகள் இருக்கின்றன அல்லவா தாய்மார்களிடம். பெண்களுக்கேயான ஆழமான தந்திர குணங்கள் உள்ளன. சாதுரியத்துடன் தூய்மையாய் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பகவானுடைய மகா வாக்கியம், காமம் மிக பெரிய எதிரி, தூய்மை அடைந்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் எனும் பொழுது நாம் பகவானுடைய பேச்சை கேட்க கூடாதா என்ன என நீங்கள் எடுத்துச் சொல்ல முடியும். யுக்தியுடன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகின் எஜமானன் ஆவதற்காக சற்றே சகித்துக் கொண்டால் என்ன ஆகிவிடும்? தனக்காக நீங்கள் செய்கிறீர்கள் அல்லவா, அவர்கள் ராஜ்யத்திற்காக சண்டையிடுகிறார்கள். நீங்கள் உங்களுக்காக அனைத்தையும் செய்கிறீர்கள். முயற்சி செய்ய வேண்டும். தந்தையை மறந்து விடுவதால் தான் விழுகிறீர்கள். பிறகு வெட்கம் ஏற்படுகிறது. எப்படி தேவதை ஆக போகிறோம் என்று நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது மாயையின் கிரகச்சாரத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வாயிலிருந்து எப்பொழுதும் ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். தவறான தொடர்பிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது மனம் வீசும் மலராக ஆவதற்காக தீய குணங்களை நீக்கிவிட வேண்டும். ஸ்ரீமத் படி மிக பணிவானவராக ஆக வேண்டும். மிக பெரிய எதிரியான காம விகாரத்திடம் ஒரு பொழுதும் தோல்வியடைய கூடாது. வரதானம். சக்திகளை அதிசயம் என்பதற்கு பதிலாக செயல் என புரிந்து பிரயோகம் செய்து பூஜைக்கும் புகழுக்கும் உரியவர் ஆகுக. விளக்கம். நினைவின் மூலமாக கிடைக்கின்ற சக்திகளை மாயாஜாலம் என புரிந்து செயல்படாமல் செயல் என புரிந்து காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். அந்த மனிதர்களிடம் மந்திர தந்திரங்களின் மாயாஜாலம் உள்ளது. ஆனால் உங்களிடம் ஸ்ரீமத் உள்ளது. உயர்ந்த வழிப்படி நடப்பதா சக்திகள் தானாகவே வருகிறது. எனவே எண்ணத்தாலேயே செயல் நிஜமாகிறது. எண்ணத்தாலேயே ஒருவருக்கு செயலுக்கான சக்தி தர முடியும். இதுவும் சக்திதான். ஆனால் தனது மனதின் வழியை கலப்படம் செய்யாத ஸ்ரீமத்தில் நடக்கும் பொழுது புகழுக்கு உரியவர் ஆவீர்கள். ஸ்லோகன். எந்த ஒரு இன்னலிலும் மனமுடைந்து போகாமல் பரந்த மனமுள்ளவர் ஆகுக. அவ்யக்த சமிஞ்சை. மகானாவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை கடைபிடியுங்கள். சரள சுபாவம் உள்ளவரே இனிமையான குணம் நிரம்ப பெற்றவர். அவரே என்றென்றும் புன்னகையுடன் இருப்பார். சிரித்த முகம் அனைவரையும் ஈர்க்கிறது. மலர்ந்த முகம் என்பது அத்தீந்திரிய சுகத்தில் திளைத்திருப்பது. ஞான சிந்தனை செய்வது ஆத்ம நிலையில் நிலை பெற்று அத்தீந்திரிய சுகத்தில் மூழ்கி இருப்பதே மலர்ந்த முகம். அப்படிப்பட்ட மலர் போன்ற முகமே அனைவரையும் ஈர்க்கிறது. ஓம் சாந்தி.